தமிழ் பண்பாடு ஊற்றுக்களும் ஓட்டங்களும். தமிழ் பண்பாட்டில் சமரச சன்மார்க்கம். எழுத்தாளர் ந. ரவீந்திரன். உலக நாடுகளின் எதிரி சீனா என அடையாளம் காட்டி அனைத்து தேசங்களும் அதனை நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லி வந்த ஐக்கிய அமெரிக்கா அண்மையில் மக்கள் சீன ஜனாதிபதியை அதனது மண்ணுக்கே வரவேற்று உரையாட வேண்டியிருந்தது. காலனித்துவ ஒடுக்குமுறைக்கு ஆட்பட்டிருந்து உலகின் நோய் என்ற அடையாளத்தை 20ஆம் நூற்றாண்டின் நடுக்கூறு வரை பெற்றிருந்த சீன தேசம் இன்று உலகின் முதல் நிலை வல்லரசு எனும் அந்தஸ்துடன் திகழும் மேலாதிக்கவாத நாட்டுக்கே சவால் விடும் துரித வளர்ச்சியை எட்டியிருப்பதன் பேரானது இந்த மாற்றம். விடுதலை தேசிய அரசியல் முன்னெடுப்புக்குரிய மாவோ சேதுங் சிந்தனையை கையேற்று சோசலிச நிர்மாணத்துக்கும் ஆனதாக வளர்த்தெடுத்து பிரயோகிப்பதன் வாயிலாக ஏகாதிபத்திய வல்லரசையும் மேவி சென்று முந்துகின்ற பொருளாதார விருத்தியை எட்டும் மக்கள் சீனம் தானும் ஒரு வல்லரசாக ஆகிவிடாமல் இருப்பதுடன் ஒடுக்கப்பட்ட தேசங்கள் சுயசார்பு பொருளாதாரத்தில் முன்னேறும் வகையிலான வழிப்படுத்தலை முன்னெடுத்து வருகிறது. அவ்வாறு சுதந்திர வளர்ச்சி எட்டத்தக்க தேசங்கள் தமக்கு இடையே பரஸ்பரம் சமத்துவத்தை வென்றெடுப்பதன் வாயிலாகவே 21ஆம் நூற்றாண்டுக்கான உலக சோசலிசம் மாற்றியமைத்தல் சிந்திக்க இயலும். அத்தகைய மாற்றுப்போக்கை தடுக்க முனையும் ஐக்கிய அமெரிக்காவின் முயற்சிகள் தவிடுபொடியாகி சிதறுவதனை உக்ரைனிலும் இஸ்ரேலிலும் மட்டுமன்றி அதனது சொந்த மண்ணிலும் ஐக்கிய அமெரிக்கா உணர்வதன் காரணத்தாலேயே மக்கள் சீன ஜனாதிபதியை வரவேற்று பேச வேண்டிய நிர்பந்தம் பைடனுக்கு. இதுவரை காலமும் இயங்கி வந்த காலனித்துவ மேலாதிக்கவாதம் மரண அடியை சந்திக்கும் மாற்றுப்போக்கு துல்லியமாக வெளிப்பட்டு வருவதற்கான ஒரு அறிகுறி இந்த வரவேற்பு நிகழ்வு. 20ஆம் நூற்றாண்டின் நடுக்கூறில் காலனித்துவ நாடுகள் பல நேரடியான ஏகாதிபத்திய பிணைப்பை தகர்த்து அரை சுதந்திரம் எட்டப்பட்ட போது காலனித்துவ ஒடுக்குமுறையாளர்களுக்கு கிடைத்த பலமான அடியை காட்டிலும் இது பாரதூரமானது. அப்போது முன்னாள் ஏகாதிபத்தியமாக இருந்து பாட்டாளி வர்க்க புரட்சி வாயிலாக சோசலிசத்தை வரித்து கொண்ட சோவியத் ரஷ்யா ஒடுக்கப்பட்ட தேசங்களுக்கு தலைமை சக்தியாக இருந்தது. அதுவரை தீர்க்ககரம் மிக்க மார்க்கமாக இயங்கி வந்த வர்க்க அரசியலை தொடர்ந்தும் அதீத முனைப்புடன் செயலுறுப்படுத்தி வந்தது சோவியத் யூனியன். விடுதலை தேசிய முன்னெடுப்புக்கான அரசியல் செல்லறியே தீர்க்கமான பங்கு பாத்திரம் வகிக்க தொடங்கிவிட்டமையை கவனம் கொள்ளாமல் செயற்பட்டமையினால் சோவியத் ரஷ்யாவும் வீழ்ச்சியை சந்தித்தது. நவ காலனித்துவ செயலொழுங்குடன் இயங்கி வந்த ஏகாதிபத்தியம் மீண்டும் வலுப்பெற்று முன்னேற இயலுமான சூழலும் வளர்ந்து வந்தது. ஒடுக்கப்பட்ட தேசங்களை நவ காலனித்துவ அரசியல் பிரயோகம் வாயிலாக பெற்ற மேலாதிக்க வாய்ப்புடன் ஐக்கிய அமெரிக்கா சுரண்டி வந்த ஏகபோகம் இழக்கப்பட்டு வரும் இன்றைய மாற்றப்போக்கில் முன்னாள் காலனித்துவ சீனா மட்டும் முன்னிலைக்கு வரவில்லை. சோசலிச முன்னெடுப்பு தகர்ந்ததை தொடர்ந்து ஒட்டாண்டி நிலைக்கு தள்ளப்பட்டிருந்த ருஷ்யா மீளெழுச்சி பெற்று ஆளுமையுடன் தனக்கான வர்த்தக தொடர்பாடல்களை மேற்கொள்ள தொடங்கிவிட்டது. அண்மை காலம் வரை வறிய நாடாக இனங்காணப்பட்டு வந்த முன்னாள் காலனித்துவ நாடான இந்தியா பிரத்யேகமான வரலாற்று புவியரசியல் காரணிகளால் ஏகாதிபத்திய திணைக்கான தலைமை கேந்திரமாக மாற்றம் பெற்று வருகிறது. கேந்திர முக்கியத்துவம் மிக்க ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும் தலைமை பண்பை வெளிப்படுத்த வல்ல வலிமை மிக்க நாடுகள் பலவும் வெளிப்பட்டு வருவதோடு நாடுகளது கூட்டுறவுடன் பிராந்திய அமைப்புகள் உருவாகி மிகுந்த ஆளுமையுடன் செயலாற்ற தொடங்கியுள்ளன. பிரித்தானியா அமெரிக்கா எனுமிரு ஏகாதிபத்திய வல்லரசுகள் 20ஆம் நூற்றாண்டின் முன்பின் என்ற இரு கூறுகள் உட்பட 21ஆம் நூற்றாண்டின் இரு தசாப்தங்கள் வரை ஒற்றை மைய மேலாதிக்கத்தை செயற்படுத்தி வந்தது போன்ற வாய்ப்பு இனி எந்த ஒரு தனியான வல்லரசுக்கும் சாத்தியப்பட போவதில்லை. அதிகாரம் பெறத்தக்க பலவேறு வல்லரசுகளில் ஒன்றினும் தகுதியையே எந்த ஒரு மேலாதிக்க நாட்டினாலும் எட்ட வாய்ப்புள்ள வகையில் அரசியல், சமூக, பொருளாதார பண்பாட்டு மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன. உலகளவில் அதிகார மைய நீக்கம் ஏற்பட்டு வரும் இத்தகைய மாற்றப்போக்கை 7-8 நூற்றாண்டுகளுக்கு முந்திய தமிழகம் தன்னளவில் தரிசித்தது. மூலதனம் உலகனைத்தையும் வெற்றி கொண்டது போன்றதல்ல. நிலப்பிரபுத்துவ கால கட்டத்துக்கான உச்சம். நிலப்பிரபுத்துவத்தின் இயல்பே பிராந்திய பண்புடையதுதான். நிலப்பிரபுத்துவ வரலாற்று கட்டத்தின் உலகளவிலான அதியுச்ச விருத்தியின் முதல் நிலைக்கு உரியதாக சோழ பேரரசு திகழ்ந்தது. அதன் தத்துவார்த்த வெளிப்பாடு உலக மதங்கள் எவற்றிலும் கண்டுகாட்டப்பட்ட கடவுளுக்கான வியாபிதங்கள் எவற்றை விடவும் சைவ சித்தாந்தத்தின் பதிக்கோட்பாடு அதியுச்சமாக அமைந்துள்ளமை பற்றி பார்த்து வந்திருக்கிறோம். சோழ பேரரசின் இராணுவ வெள்ளாண்மை கடாரம் வரை கடற்படையுடன் சென்று யுத்த வெற்றியை பெற்ற ராஜேந்திர சோழனின் படையெழுச்சியில் வெளிப்பட்டு இருந்தது. மருதத்திணை மேலாதிக்கத்தின் வாயிலாக ஒடுக்குமுறை வரலாற்றை தொடங்கிய கிமு 3ஆம் நூற்றாண்டு முதலாக ஏறத்தாழ 1000 ஆண்டுகள் முன்னேற்றகரமான படையெடுப்புகளில் அபகரிப்புகளை பெற்று அதிகார உச்சங்களை தொட்ட நிலவுடைமை சாதி கிபி 13ஆம் நூற்றாண்டுகள் வரை பாரதூரமான நெருக்கடிகளை சந்தித்ததில்லை. கிபி 2ஆம் நூற்றாண்டு முதல் 4 நூற்றாண்டுகள் நிலவுடைமை சாதியின் மேலாதிக்கம் இழக்கப்பட்ட போதிலும் தனி பேரரசுகளுக்கு உரியனவாய் அல்லாத களப்பிரர்கள் எனப்படும் பல 100 குறுநில மன்னர்களது ஆட்சி நிலவிய காலத்தில் வீரயுக எழுச்சி வாயிலாக ஏற்பட்டிருந்த சமூக உருவாக்கம் தகர்க்கப்படும் செயலொழுங்கு எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை. அந்த காலத்தில் வணிக நலன் மேலோங்க இடமேற்பட்ட அதேவேளை வீரயுகத்தின் கிளார்கள் என மருதத்திணை மேலாதிக்கத்தின் ஊடாக நில உடைமையாளர்களாக மாறியவர்கள் வெள்ளாளர் எனும் சாதியாக கட்டமைக்கப்படும் விருத்தி தடுக்கப்படவில்லை. வேறு நிலவுடைமை சாதி எதனையும் ஆதிக்க போட்டிக்கு உரியோராக நிலைநிறுத்தவும் இல்லை. விஜயநகர பேரரசர் ஆட்சி ஏற்பட்ட பின்னர் பின்னடைவுகளை சந்தித்த போது தெலுங்கு நிலப்பிரபுக்களது பிரசன்னம் காரணமாக தனித்த அதிகார மையம் என்ற தகமையை வெள்ளாளர்கள் இழந்தனர். அதன் போதான சமூக அசைவியக்கங்கள் பற்றிய தெளிவுகள் இன்றைய செல்நறியை புரிந்து கொள்ள உதவ இயலும். நிலப்பிரபுத்துவ திணைகளிடையேயான முரண்பாடுகள். களப்பிரர் ஆட்சியை முடிவுக்கு ஆட்படுத்தி பல்லவர்களும் பாண்டியர்களும் பேரரசுகளை உருவாக்கி கொண்ட ஆரம்பத்தின் போது அவ்விரு பேரரசுகளும் சரி, முன்னதாக குறுநில பரப்புகளை ஆட்சி செய்த களப்பிரர்களும் சரி, வணிக நலன் பேணும் அரசியல் முன்னெடுப்புகளை மேற்கொண்டதற்கு அப்பால் வெள்ளாளர்களது நிலவுடைமைக்கு பங்கம் ஏற்படுத்தவோ அவர்களது நிலங்களை அபகரிக்கவோ முற்பட்டார்கள் இல்லை. ஆயினும் அக்காலத்திலேயே வேறொரு ஆக்கிரமிப்பு தமிழகத்தில் தொடக்கம் பெற்று வளர்ந்ததான வரலாறு ஒன்றும் பேசு பொருளாக நிலவி வருகிறது. குறிப்பாக பல்லவ பாண்டிய பேரரசர்கள் பக்தி இயக்க தொடக்குனர்களான நாவுக்கரசராலும் ஞான சம்பந்தராலும் சைவ சமயத்துக்கு மாற்றப்பட்டதிலிருந்து ஆரிய பிராமணர்களது மேலாதிக்கம் இடம்பெற தொடங்கியதாக அந்த வரலாற்று வாசிப்பு அமையும். வீர யுகத்தில் நில ஆக்கிரமிப்பை பெற்ற போதிலும் சரி, பின்னதாக பக்தி பேரியக்கத்தில் நில பிரபுத்துவ அதிகாரத்தை வெற்றி கொண்டு முன்னேறிய போதும் சரி, மருதத்திணை மேலாதிக்க சமூக சக்தியான வெள்ளாளர் தீர்மானகரமான சக்தியாக திகழ்ந்து பிராமணர்களை அரவணைப்புடன் நிலக்குடை அளித்து தமக்கான துணை சக்தியாக வரித்தவாறு வளர்ந்தனர் என்பதே இயக்கம் பெற்று வந்த வரலாறு என்பதனை பார்த்து வந்துள்ளோம். விஜயநகர பேரரசர் ஆட்சி ஏற்பட்ட பின்னர் அரவணைக்கும் ஆட்சி உரிமை வெள்ளாளர் கையை விட்டு நீங்கி வேறு தளத்துக்கு மாறியமையால் வெள்ளாளர் பிராமணர் முரண் வேறொரு பரிமாணத்தை பெற்றது. அதன் பேராக வெள்ளாளர்களுக்கான சைவ சித்தாந்தம் ஆளுமையுடன் வெளிப்பட இயலுமான அளவில் முன்னதாக பிராமணர் அப்படியொன்றும் ஆக்கிரமிப்பு பேராற்றல் பெற்றில்லை என்பது வெள்ளிடை மலை. அடுத்து வந்த நூற்றாண்டுகள் வெள்ளாளர்களது மேலாதிக்கத்தை மேவிய பல பண்புக்கூறுகள் பிராமண நிலப்பிரபுத்துவத்துக்கு வாய்ப்பளிப்பதாக அமையலாயிற்று. மருதத்திணை மேலாதிக்கத்தை தொடர்ந்த வரலாற்றில் தமக்கான ஒடுக்கும் அதிகாரத்தை புனித அந்தஸ்தாக காட்டுவதன் பொருட்டு சுரண்டலுக்கான கூட்டாளிகளாக ஆக்கப்பட்டவர்கள் வேறு மேலாதிக்க சக்திகளுக்கும் நெருக்கமான நட்பு சக்திகளான பின்னரே அந்த பண்பு மாற்றம் சாத்தியப்பட்டது. அத்தகைய வரலாற்று கட்ட நகர்வின் போது கூட பிராமணிய எதிர்ப்பை சைவ சித்தாந்த வெள்ளாளர்கள் வெளிப்படுத்தியதில்லை. பிந்திய வரலாற்று நகர்வில் தமது மேலாதிக்க தனி உரிமையை நிராகரித்து புதிய நட்பில் கலந்த பிராமண நிலப்பிரபுத்துவ சக்தி மட்டுமன்றி அந்த புதிய மேலாதிக்கத்துக்கு உரிய தெலுங்கு நிலப்பிரபுக்கள் எனும் மற்றொரு துணையின் போட்டிக்கும் முகங்கொடுத்தாக வேண்டிய நிர்பந்தம் வெள்ளாள நிலப்பிரபுக்களினும் சமூக சக்திக்கு உண்டு. தெலுங்கு பெரு நிலப்பிரபுக்களுக்கான முழு முதல் கடவுளாக சிவனன்றி விஷ்ணுவே போற்றப்படுபவர் என்ற வகையில் விஜயநகர பேரரசர் காலத்தில் சாத்தியப்பட்ட அவர்களது தமிழக இருப்பின் வாயிலாக சிவனது மேலாதிக்கம் கேள்விக்குட்படும் நிலை வளர்ந்தது. சிவனுடைய மேலாதிக்கம் தெலுங்கு வைணவர்களது உருவாக்கத்தின் பின்னராக மட்டுமே சவாலுக்கு ஆட்பட்டது என்றில்லை. அவைதிக மதங்களை வீழ்த்துவதில் ஒன்றுபட்டு இயங்க தொடங்கிய ஆரம்பத்தில் தமிழர் வழிபாட்டில் இடம்பெற்றிருந்த திருமாலை இணைத்துக் கொண்ட தமிழ் வைணவ பரப்புரையாளர்களான ஆழ்வார்களே கூட விஷ்ணுவின் மேலாண்மையை வலியுறுத்தும் நிர்பந்தத்தை உணர்ந்து செயற்பட்டிருந்தனர். பக்தி பேரியக்க தொடக்க நிலையில் பல்லவ பாண்டிய மன்னர்கள் சைவத்துக்கு மாற்றப்பட்டிருந்தனர். பெருநில பிரபுக்களுக்கான சிவன் இதனூடாக ஆட்சியாளர்களது கடவுளான போது இலக்கிய தளத்திலேனும் விஷ்ணுவை அரச அந்தஸ்துக்கு உயர்த்த வேண்டிய தேவை ஆழ்வார்களுக்கு முன்னால் எழுந்தது. வால்மீகி ராமாயணத்தின் வீர நாயகனான ராமனை விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒரு நிலைக்குரிய வழிபாட்டு தலைவராக ஆழ்வார்கள் வெளிப்படுத்தி கொண்டனர். சோழ பேரரசு சைவ மேலாதிக்கத்தை உலகறிய ஏற்றி போற்றிய போது சிவபக்தனான ராவணனை வதம் செய்தடக்கிய ராமரை அதியுச்ச நிலையில் பாடி பரவிய கம்பராமாயணம் தமிழுக்கான பெருங்கொடையாக வெளிப்பட்டது. விஷ்ணுவை தத்துவ தளத்தில் முன்னிறுத்திய ராமானுஜர் சோழ பேரரசின் எல்லையை கடந்து தூர தேசத்துக்கு தப்பிச் சென்று தஞ்சம் புகுந்ததைப் போல கம்பரும் நாடு கடந்து போக நேர்ந்ததான நாட்டார் கதைகளின் அனைத்து அம்சங்களும் நிராகரிக்கத்தக்கனவல்ல. சிறிய பெரிய நிலப்பிரபுத்துவ சக்திகளிடையேயும் தமிழியல் வரலாற்று தொடர்ச்சிக்கு அப்பாலிருந்து பிரவேசித்த புதிய நிலப்பிரபுத்துவ சக்தியுடனுமான முரண்பாடுகள் ஒரே உற்பத்தி உறவு தளத்துக்குரியன. சைவ மேலாண்மையானது தனக்குரிய அரசு ஆதரவை இழந்த 13 நூற்றாண்டுக்கு பின்னரான வணிக சக்தியுடனான முரண்பாடும் இன்னொரு வகை பரிமாணத்தை பெறத் தொடங்கியது. விவசாய எழுச்சிக்கு முன்னரான வணிக விருத்தியை பெற்று வணிக கைத்தொழில்துறை வளர்ச்சியின் வெளிப்பாடான பண்பாட்டு உருவாக்கம் தமிழர் வரலாற்று தொடர்ச்சிக்கான தனித்துவத்தை கிமு 6 நூற்றாண்டில் இருந்து வழங்கி வந்தமை பற்றி முன்னதாக பார்த்து வந்துள்ளோம். சைவ மேலாதிக்க உச்சத்துக்குரிய சோழ பேரரசில் ராஜேந்திர சோழனின் கடாரத்துக்கான கப்பல் படை முன்னெடுப்பும் கூட தமிழ் வணிகர்களது நலன்களை அந்த பிராந்தியத்தில் உறுதிப்படுத்துவதற்கானதாகவே அமைந்திருந்தது. அப்போதெல்லாம் சிவனது மேலாதிக்கத்துக்கு உட்பட்டதாக வணிகத்திணையின் ஆன்மீக ஊடாட்டம் அமைந்து இயங்கி வரலாயிற்று. நிலப்பிரபுத்துவ மேலாண்மை சக்திகள் தமக்குள் திணை பிளவுற்ற உள்முரணுக்கு ஆட்படுதல் வலுப்படுவதனை தொடர்ந்து வணிகத்திணை தனக்கான தனித்துவ முன்னெடுப்பை மேலெழச் செய்வது தவிர்க்கவியலாத ஒன்றாக அரங்கேறத் தொடங்கியது. நிலப்பிரபுத்துவ காலகட்டத்தில் நகர்மயம் உலகளவில் நிலப்பிரபுத்துவ உச்சத்தின் முதல்நிலை நாடாக இருந்த தமிழகத்தில் அந்த பொருள் உற்பத்தி முறையின் அனுசரணையுடன் அதற்கானதாக இயங்கிய வணிகமும் உயர் விருத்தியுடன் அமைந்திருக்கும் என்பதில் ஆச்சரியம் இல்லை. ஆயினும் மூலதன குவிப்பின் உச்சத்தை எட்டிய மேலை தேச நோக்கு நிலை மேவியிருந்த 20ஆம் நூற்றாண்டில் கீழே தேசம் முழுமையும் வரலாறற்ற பின்தங்கிய பிரதேசங்கள் என்ற மனப்பாங்கை விதைக்கும் ஆய்வு முடிவுகள் தலை தூக்கி இருந்தன. நகரம் பற்றிய ஐரோப்பிய எண்ணப்பாங்கின் அடிப்படையில் தமிழகத்தில் இயங்கிய முற்பட்ட கால நகரங்களை மதிப்பிட முனைந்த அக்கால ஆய்வுகள் இங்கு நகரங்களே இருந்ததில்லை என்ற கருத்தை உருவாக்கி ஏற்புடையதாக்கி வந்தன. அதற்கு மாறாக நகருக்குரிய இந்திய பண்பை வெளிப்படுத்திய ஆர் சம்பக லட்சுமியின் வணிகம் கருத்தியல் நகர்மயம் தென்னிந்தியா கிமு 300 முதல் கிபி 1300 வரை எனும் நூல் தமிழகத்தின் புராதன நகரங்கள் குறித்த தெளிவை வழங்கியுள்ளது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதி வரையிலான தொல்லியல் இலக்கிய ஆதாரங்களில் அதிகூடிய முக்கியத்துவத்தை காவிரி பூம்பட்டினம் பெற்றிருந்த வகையிலும் கீழடி ஆதாரங்கள் கண்டறியப்படாத சூழலிலும் சம்பக லட்சுமி வெளியிட்டிருந்த மேல்வரும் கருத்து கவனிப்புக்குரியது. புகார் போன்ற இடங்களில் ஜவனர்களுக்கான தனிப்பட்ட தங்குமிடங்கள் அறியப்பட்டுள்ள நிலையில் அரிக்கமேடு ரோமானியர்களின் வர்த்தக நிலையமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதே சமயம் இத்தகைய தங்குமிடங்கள் பின்னாளைய ஐரோப்பிய தொழிற்சாலைகளைப் போலவே சுயேச்சை சலுகை பெற்றன அல்ல. காலனிகள் அல்லது இதே போல இச்சமகால வர்த்தக நடவடிக்கைகளில் இந்த ஜவன வியாபாரிகளின் பங்கு மிகை மதிப்பிடப்படுகிறது. கிரேக்க வியாபாரிகளின் நடவடிக்கைகள் பொதுவாக பிரதான வர்த்தக மையங்களில் கட்டுண்டிருந்த நிலையில் உட்புற நிலங்களில் பல்வேறு சரக்குகளின் உற்பத்தி மேலாண்மையும் அவற்றின் போக்குவரத்தும் தமிழர்களின் கைகளில் தான் இருந்தது என்று ஃபிலி ஜார்ஜெட் மற்றும் மெலோனி ஆகியோர் சுட்டிக்காட்டுகிறார்கள். வெளிநாட்டு வர்த்தகர்களுக்கு தேவையான மிளகு உள்ளூர் படகுகளில் பகேர் துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டு அதன் பின் கிரேக்க கப்பலில் ஏற்றப்பட்டது குறித்த பிளினியின் கூற்றும் அத்துடன் ஒரு தமிழ் வணிகருக்கும் அலெக்சாண்ட்ரியாவின் கிரேக்கர் ஒருவருக்கும் ஒரு பெரிய சரக்கு கப்பல் அலெக்சாண்ட்ரியாவிற்கு அனுப்பப்பட்டது குறித்த ஒப்பந்தம் ஒன்று வியன்னாவின் பாப்ரிஸில் பதியப்பட்டுள்ளதும் தமிழ் வணிகர்கள் வெளிநாட்டு வணிகர்களோடு சரிக்கு சரியாக வணிகம் செய்துள்ளதை காட்டுகிறது. கிமு 3ஆம் நூற்றாண்டில் மூவேந்தர்களது எழுச்சிக்குரிய வீரயுகம் தொடக்கம் பெற்றது எனும் கால எல்லை தொட்டு தமிழகத்தில் களப்பிரர்களது ஆட்சி ஏற்பட்ட இடைக்கட்டம் வரையான இலக்கியங்களின் தொகுப்பு சங்ககால பாடல்கள் என அறியப்பட்டு வருகிறது. அவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ள சங்க இலக்கியம் வெளிப்படுத்துவதான நகரங்கள் கூட வட தேசங்களுக்குரிய வேறு நகரங்களின் சாயலில் கற்பனையாக புனையப்பட்டவைதாமென வரலாற்று ஆய்வாளர்கள் கருதும் வகையில் அக்காலத்துக்குரியதான கட்டுமானங்கள் எவையும் கண்டறியப்பட்டு இருக்கவில்லை. பிந்திய வரலாற்று கால நகரங்கள் பற்றிய சம்பக லட்சுமியின் கருத்து கனதி காரணமாக வெவ்வேறு தேவைகளின் பொருட்டு அவ்வப்போது வெளிப்படுத்தப்பட்ட ஆய்வு கட்டுரைகளாக இருந்தவை அனைத்தையும் தொகுத்து தனி நூலாக உருவாக்கும் உத்வேகத்தை ரோமிலா தாப்பர் ஊட்டியதன் பேரிலேயே மேற்படி நூல் வெளிப்பட்டு இருப்பதாக நூலாசிரியர் பதிவு செய்துள்ளார் என்பது கவனிப்புக்குரியது. கைத்தொழில் பேட்டைகளும் வணிக செழிப்புக்கான நகர் கட்டுமானங்களும் கிமு 6ஆம் நூற்றாண்டு முதல் கீழடியில் இருந்துள்ளமையை 2015க்கு பின்னரான தொல்லியல் ஆய்வுகள் வெளிப்படுத்திய சூழலில் இந்திய வரலாறு தமிழகத்தை மையமாக வைத்து மறுவரைவு செய்யப்பட வேண்டும் என கூறியிருந்தார் ரோமிலா தாப்பர். ஏற்கனவே பிற்கால தமிழக வரலாறு குறித்து புதிய தெளிவுகளை சென்ற நூற்றாண்டின் கடைக்கூறில் ரோமிலா தாப்பர் வெளிப்படுத்தி உள்ளமையை அறிவோம். அதற்கு செம்பக லட்சுமியின் இந்த ஆய்வுகளும் தூண்டுகோலாக அமைந்திருக்கும் என்பதில் ஐயமில்லை என்ற வகையில் அவரது வணிகம் கருத்தியல் நகர்மயம் எனும் நூல் மிகுந்த கவனிப்புக்குரியது. விவசாய விரிவாக்கத்தில் சத்திரிய துணையுடன் பிராமண வர்ணம் நில ஆக்கிரமிப்பை வலுவுடன் நிறைவாக்கிய நிலையில் வணிக வர்ணத்தார் மேலாண்மை பெறத் தொடங்கும் கிமு 6ஆம் நூற்றாண்டில் புதிய திணைக்கான கருத்தியல்களாக சமணமும் பௌத்தமும் எழுச்சி பெறுவதுடன் இணைந்ததாகவே வட இந்தியாவுக்கான நகருருவாக்கம் சாத்தியப்பட்டிருந்தது. அத்தகைய நகர் கட்டுமானத்தை தொல்லியல் ஆய்வுகள் ஏற்கனவே அங்கே கண்டறிந்த காரணத்தால் தமிழகம் வரலாற்று உருவாக்கத்தை தொடங்க முன்னரே வடக்கில் வரலாற்று வளர்ச்சி துரிதப்பட்டதான கருத்து பல தரப்பாரிடையேயும் நிலவி வந்தது. வடக்கின் நகருருவாக்கத்துக்கு முன்னரே தமிழகத்தின் நகர எழுச்சி மிகுந்த விருத்தியுடன் இருந்தமையை கீழடி உட்பட பல இடங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அகழாய்வுகள் எடுத்து காட்டி வருகின்றன. விவசாய செழிப்புக்கு முன்னரான வணிக கைத்தொழில்துறை விருத்தி தமிழகத்தில் சாத்தியப்பட்ட காரணத்தால் 4 திணைகள் 3 நூற்றாண்டுகளுக்கு மேலாக சமத்துவ ஊடாட்டத்துடன் இங்கே இயங்க இயலுமாக இருந்தன. பின்னரான மருதத்திணை மேலாதிக்கம் வாயிலாக ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வு சமூக வாழ்முறைக்குரிய சாதியத்தை வடக்கிலிருந்து பெற்று தமிழகம் இயங்கி வந்ததாகிய தனித்துவம் மிக்க வரலாற்று செல்நெறியின் ஒழுங்குமுறை காரணமாகவே வர்க்கங்கள் பெற்று வந்த இயக்க போக்குக்கு அப்பால் முழு சமூக சக்திகளிடையேயான ஊடாட்டங்களின் சேர்ப்பாங்குகளை திணை அரசியல் என வரையறைப்படுத்த இயலுமாக இருந்தது. இவை ஏற்கனவே பேசப்பட்டு வந்த விடயங்கள். விவசாய வணிக திணைகளிடையேயான மோதல்கள் வாயிலாக ஏற்படும் மேலாதிக்க கைமாறுதலே எமக்கான சமூக அமைப்பில் மாற்றத்தை நிகழ்த்தும் செயலொழுங்கு என்பதனை பார்த்து வந்துள்ளோம். இங்கு எமக்கு அவசியப்படுவது பக்தி பேரியக்கத்தை தொடர்ந்து கீழடக்கப்பட்டவாறு இயங்க அனுமதிக்கப்பட்ட வணிக திணையானது நிலப்பிரபுத்துவ மேலாதிக்க அணிகளுக்குள் இடம்பெறும் உள்திணை முரண்பாட்டு மோதல்களை இவ்வாறு கையாண்டு வந்தது என்பதுதான். நிலப்பிரபுத்துவ கால சமூகத்தின் மையமாக கோயில்களே விளங்கின என்ற வகையில் வணிக நகரங்களும் கோயில் பிரகாரங்களுடன் இணைந்தே அமைவன என்பதனை சம்பகலக்ஷ்மி எடுத்துரைத்துள்ளார். சமூக முரண் இயக்கங்களும் கருத்தியல் தள செயலொழுங்குகள் ஊடாகவே வெளிப்பட்டு வந்தன. அந்த வகையில் மேலாதிக்க தரப்பு தமக்குள் இயங்கும் உள்மோதல்கள் முனைப்படைந்து சிக்கலில் உழலும் போது வணிக திணை தனக்கான தனித்துவ எழுச்சி வாய்ப்பினை எத்தகைய வடிவத்தினூடாக வெளிப்படுத்த முற்பட்டது என்ற தேடலை மேற்கொள்வதன் வாயிலாக இன்றைய வரலாற்று கடமையை கையேற்கும் மார்க்கத்துக்கான திறவுகோலை கண்டடைய இயலும். முருகனில் சிவன் உலகெலாம் உணர்ந்து ஓதுதற்கு அரியவன் சிவன் மட்டுமே என வலியுறுத்த முனைந்த தொடர்பாய்ச்சலை தமிழக மேலாதிக்க சமூக சக்தி விஷ்ணுவை முன்னிறுத்தும் போட்டியாளருடன் மல்லக்கட்ட வேண்டிய வரலாற்று கட்டம் ஏற்பட்ட பின்னர் வணிகத்திணை தனக்கான தனித்துவ கடவுளை மேலெழச் செய்யும் வாய்ப்பினை பெற்றது. சைவ வைணவ மோதல் ஒரு எல்லையை கடந்துவிட இயலாத வகையில் அகப்புற காரணிகள் உறுத்தி கொண்டே இருந்தன. தமக்கான சாதிய மேலாதிக்கத்தை நிலப்பிரபுத்துவ சக்திகள் அனைத்தும் தொடர்ந்து பேணும் வகையில் இந்து சமயமாக இணைந்து இயங்கியாக வேண்டியிருந்தது. இந்த அகக்காரணிக்கு அப்பால் இஸ்லாமிய தாக்கத்தினால் வைதிக நெறிக்கு விரோதமாக மக்கள் சென்று விடாமல் தடுக்க வேண்டிய தேவையும் இருந்தது. தமிழகத்தில் குறுகிய காலம் மதுரை உள்ளிட்ட சில இடங்களில் முஸ்லிம் மன்னர்கள் ஆட்சி நிலவிய போதிலும் நேரடி ஆட்சி எல்லைக்குட்பட்டிராத ஏனைய பகுதிகளில் ஏராளமான மக்கள் இஸ்லாத்தை தழுவும் நிலை இருந்து வந்துள்ளது. சாதி ரீதியிலான வலிமையான ஒடுக்குமுறையை அனுபவித்த தரப்பினர் மட்டுமன்றி சமூக மேலாண்மையுடன் இருந்த வணிகத்திணைக்குரிய பலரும் இஸ்லாத்துக்கு மாறியிருந்தனர். குறிப்பாக பக்தி இயக்கத்தில் பௌத்த சமணம் வீழ்த்தப்பட்ட போது அந்த மார்க்கங்களை பின்பற்றியோரில் ஒரு தரப்பினர் மட்டும் வைதிக மதங்களை தழுவினர். ஏராளமானோர் இஸ்லாத்தை வரித்துக் கொள்ளும் வகையில் அவர்களுக்கான வணிக கருத்தியலுடன் அந்த புதிய மதம் திகழ்ந்திருந்தது. மிக அதிக வீரயுக கால தமிழ் சொற்கள் முஸ்லிம் மக்களிடையே இன்று வரை புழக்கத்தில் தொடர்வதற்கு இவ்வகையில் உட்பிரவேசித்த தமிழ் மக்களே காரணமாயிருந்தனர். வைதிக சமயங்களை வரித்து கொண்ட வணிகர்கள் ஆரம்பத்தில் சிவனுடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்ட போதிலும் அவரது முதன்மை பீடம் ஆட்டங்காண தொடங்கிய பின்னர் தமக்கான கடவுளாக குன்றத்து குமரனான தமிழ் கடவுள் முருகனை முன்னிறுத்தும் போக்கு வளரலாயிற்று. அகப்புற காரணிகளால் வைதிக சமயம் அச்சுறுத்தலை சந்தித்த 16-17 நூற்றாண்டுகளில் ஐரோப்பியர் வருகையும் அவர்கள் ஊடாக கிறிஸ்தவத்தின் ஊடுருவலும் அறிமுகப்பட்டு வலுவடைய தொடங்கிவிட்ட காரணத்தால் இரண்டாவது பக்தி இயக்கத்துக்கான அவசியம் ஏற்படலாயிற்று. இந்த எழுச்சியில் கடல்வழி வாணிகத்தில் பெரும் பொருளீட்டியவரான பட்டினத்தடிகள் 17 நூற்றாண்டில் தலைமை பண்பு மிக்கவராக திகழ்ந்தார். அருணகிரிநாதர் போன்றோர் முருக வழிபாட்டினை வலுப்படுத்துவோராக அமைந்தனர். இவ்வகையில் வணிகத்திணை தனி வழித்தடத்தில் முன்னேறுவது விவசாயத்திணைக்கு உகந்ததும் அல்ல, அவர்கள் அனுமதிக்க ஏற்றதும் அல்ல. நிலப்பிரபுத்துவ நலனுக்கு உட்பட்ட அளவில் வணிக பெருக்கத்தை அனுமதிப்பதனை கடந்து தனி போக்கு வலுப்பது என்பது மூலதன திரட்சியை பெருக்கி விவசாய தேவையை கடந்த தொழில்துறை விருத்தியில் சுயமாக வளர வணிகத்திணைக்கு வாய்ப்பளித்து விடவும் இடமளிக்கும். எமக்கையான மூலதன திரட்சிக்கு உரிய திசையில் வரலாறு தொடரவில்லை என்பதோடு பகை முரணாக வளரத்தக்க தமது போட்டியாளர்களான வணிக திணையினர் இவ்வகையில் தனியான கடவுளை முன்னிறுத்திய பக்தி இயக்கம் ஒன்றை முன்னெடுப்பதனை நிலப்பிரபுத்துவ திணை எவ்வாறு அனுமதித்தது என்பதுதான் இங்கு அவசியமான விடயமாகிறது. சிவன் விஷ்ணு எனும் மேலாதிக்க கடவுளர்கள் இடையேயான முரண் என்பது தமிழர் சமூகத்தின் பெரு நிலப்பிரபுக்களில் மிக பெரும்பான்மையினராயுள்ள வெள்ளாளர்களது சமூக தளத்தில் ஆளும் மதமான சைவத்துக்கும் மிகச் சிறுபான்மையினராயுள்ள புதிய நிலப்பிரபுத்துவ சக்தியின் வைணவத்துக்கும் இடையிலானது. இரு தரப்பினரும் சமநிலையுடன் மேலாதிக்கத்தை செயற்படுத்துகிறவர்கள். ஒரு முழுமுதல் கடவுளாகிய பரம்பொருள் ஏனைய கடவுளர்களை மேலாண்மை செய்யும் ஒரே கோட்பாட்டுக்குரிய வைதிக நெறியினர். இரு மதங்களும் தொன்று தொட்டு குடும்ப உறவுடன் ஊடாடும் கடவுளர்கள் பற்றிய கர்ண பரம்பரை கதைகளை ஒரே வகையில் பயணி வருவன. அதன் அடிப்படையில் விஷ்ணுவின் தங்கையான சக்தி சிவனது மனைவி, சிவசக்தி மகனான முருகன் விஷ்ணுவின் மருமகன் என்ற வகையில் பகை நிலைக்கு வளரத்தக்க திணைக்குரிய வைசியர்கள் முருக வழிபாட்டை முன்னிறுத்துவதான புதிய பக்தி இயக்கத்தை ஏற்றாக வேண்டிய நிர்பந்தம் விவசாய திணைக்கு ஏற்பட்டிருந்தது. விஜயநகர பேரரசர்களது ஆட்சியுடன் அறிமுகப்பட்ட தெலுங்கு வம்சாவளி தமிழ் நிலப்பிரபுக்களுக்கு இடையிலான வைணவ சைவ பிரிவுகளுக்கு மட்டுமன்றி வணிக திணையாகிய வைசியர்களால் முழு முதல் கடவுளாக்கப்படுகிற முருக வழிபாட்டுக்கும் வேதாகம வேதாந்த பிராமணர்களே ஆன்மீக தலைவர்களாக அங்கீகரிக்கப்பட்டு இருந்தனர். பிராமணர் எனும் திணையுடன் ஓரிரு நூற்றாண்டுகளின் முன்னர் வெள்ளாளர்களுக்கு உள்பகை முரண் ஏற்பட்ட கையோடு சைவ சித்தாந்தத்தை உருவாக்கியிருந்த வெள்ளாளர்கள் சைவ வைணவ சமரசத்துக்கு ஆட்பட்ட பின்னணியில் இடைச்சக்தியான வேத வேதாந்த பிராமண திணையுடனும் சமரசத்துக்கு வந்தாக வேண்டிய நிர்பந்தம் வெள்ளாளர் திணைக்கு உருவாகியது. திணை மேலாதிக்க போட்டி காரணமாக பிராமணரது பிரம்மம் பற்றிய கருதுகோளில் இருந்து அடிப்படையான கோட்பாட்டு வேறுபாட்டுடன் வெள்ளாளர்கள் வெளிப்படுத்தியிருந்த சைவ சித்தாந்தம் தொடர்ந்தும் அதனது தனித்துவ மேலாதிக்கத்தை நிலைநிறுத்த இயலாமல் ஆயிற்று. வேதாந்த சைவ சித்தாந்த தத்துவங்களிடையே சமரச சன்மார்க்க உறவை ஏற்படுத்தியவர் பிராமண சதைக்குரிய பணியை மேற்கொள்ளவில்லை. தவிர்க்கவியலாத அந்த உடன்போக்கு பிராமணர் அல்லாதவரான தாயுமான சுவாமிகளால் மேற்கொள்ளப்பட்டது. வேதாரண்யத்தை சேர்ந்த கேடிலியப்பா, கஜவல்லி அம்மை ஆகியோருக்கு மகனாக பிறந்தவரான தாயுமானவர் திருமூலரின் மரபைச் சேர்ந்த மௌன குருவிடம் உபதேசம் பெற்று துறவு வாழ்வை மேற்கொண்டார். மிக எளிய பாடல்கள் வாயிலாக கடவுளை மனித உணர்வுக்கு நெருக்கமாக வருவித்த தாயுமானவரின் மேலாதிக்க நிராகரிப்புடனான ஜனநாயக மனப்பாங்கு அடுத்தடுத்த நூற்றாண்டுகளில் வள்ளலார், பாரதி போன்றோரில் மென்மேலும் சமத்துவ நெறிநோக்கிய நகர்வை சாத்தியமாக்கி வந்தது. மேலாதிக்க சிவனை நீங்கி சமத்துவ திணைவாழ்வு காலத்துக்கு குறிஞ்சி கடவுளான முருகன் முன்னிறுத்தப்பட்ட போதே கடவுளர் தளத்தில் மூலதனம் விருப்பு கொள்ளக்கூடிய ஜனநாயக வாழ்வியல் அறிமுகப்பட்டிருந்தது. கந்த புராணம் வாயிலாக முருகனை சிவனினொரு மூர்த்தமாக வலியுறுத்த வேண்டிய வகையில் மேலாதிக்க தளம் பன்முகப்பட்டு போயிருந்தது. சமூக தளத்தில் ஒற்றை கடவுள் மேலாதிக்கத்துக்கு அப்பாலான வழிபாட்டு சுதந்திர உணர்வோட்டங்கள் மேலெழுந்து வருவதனை பள்ளு, குறவஞ்சி போன்ற இலக்கிய வடிவங்கள் வெளிப்படுத்தலாயின. இத்தகைய மாற்றங்கள் மதங்களை கடந்த ஆன்மீக தேடலுக்கு ஆற்றுப்படுத்தும் வளர்ச்சி நிலையை 19ஆம் நூற்றாண்டில் சாத்தியப்படுத்தியது. அது பற்றி அடுத்த அமர்வில் உரையாட இயலும், தொடரும்.